السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد، بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وعاشروهن بالمعروف فإن كرهتموهن فعسى أن تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا كثيرا. وقال النبي عليه الصلاة والسلام: لا يفرق مؤمن مؤمنا إن كره منها خلقا رضي منها خلقا آخر. صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மேலான உலமா பெருமக்களே, பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய புனிதமான இஸ்லாமிய மார்க்கத்தில் வணக்க வழிபாடுகளில் எவ்வாறு ஈடுபடணும் என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான நல்ல முன்மாதிரியை நமக்கு படித்து தந்ததை மாதிரி உலகத்துல நாங்க வேற எந்த அலுவல்களில் வேலைகளில் ஈடுபட்டாலும் அதற்கும் நபியுடைய வாழ்க்கையில முன்மாதிரி இருக்கின்றது. வெறும் வணக்கங்களுக்கு மாத்திரம் அல்ல, இபாதத்துகளுக்கு மாத்திரம் அல்ல, நாம் ஈடுபடக்கூடிய நம்முடைய தொழில்களாக இருக்கலாம், வியாபாரங்களாக இருக்கலாம், இதர முயற்சிகளாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், குழந்தை வளர்ப்பாக இருக்கலாம், நம்முடைய அறிவு சார்ந்த கல்வி நடவடிக்கைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு அழகான வழியை முன்மாதிரியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் நிக்காஹ் என்பதும் அது ஒரு மிக முக்கியமான ஒரு வணக்கம், அது ஒரு இபாதா. மற்றவர்கள் நினைப்பதை போன்று இது ஒரு சடங்கோ சம்பிரதாயமோ கொண்டாட்டமோ அல்ல, மாற்றமாக வணக்கங்களில் மிக முக்கியமான ஒரு வணக்கம். எவ்வாறு மற்ற வணக்கங்களுக்கு பின்னால சில யதார்த்தங்களும் அர்த்தங்களும் இருக்கின்றதோ, அதே மாதிரி இந்த நிக்காஹுக்கு பின்னால அல்லாஹ் பல அர்த்தங்களை வைத்திருக்கின்றான், நிக்காஹுக்கு பின்னால பல நோக்கங்களை வைத்திருக்கின்றான். அந்த நோக்கங்களில் சிலவற்றை அல்லாஹ் குர்ஆனிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸ்களில நிறைய கூறியிருக்கின்றார்கள். நிக்காஹுடைய நோக்கங்களில் மிக முக்கியமான ஒரு நோக்கம், ஒரு பெண்ணுடைய உள்ளத்தில் பல நூற்றுக்கணக்கான கவலைகள், பிரச்சனைகள், அல்லது அதே மாதிரி நூற்றுக்கணக்கான எண்ணங்கள் ஒரு ஆணுடைய உள்ளத்திலே இருக்கும். அந்த எல்லா வகையான கவலைகளையும் அந்த சிந்தனைகளையும் கொண்டு போய் கொட்டுவதற்குரிய இடம் ஒரு மனைவியுடைய உள்ளம், அல்லது மனைவியுடைய உள குமுறல்களை கொட்டக்கூடிய இடம் கணவனுடைய உள்ளம். இதைத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً. உங்களில் இருந்து உங்களுடைய ஜோடிகளை நாம் படைத்திருக்கிறோம், ஆண்களுக்குரிய ஜோடிகளை பெண்களாக, பெண்களுக்குரிய ஜோடிகளை ஆண்களிலிருந்து நாங்கள் படைத்திருக்கின்றோம். ஏன் லிதஸ்குனூ இலைஹா, உங்களுக்கு ஒரு அமைதி, உங்களுக்கு ஒரு நிம்மதி, உங்களுக்கு ஒரு சந்தோஷம் அந்த பெண்களின் மூலம் ஏற்படுவதற்காக, உங்களுக்கு மத்தியில ஒரு அன்பையும் பாசத்தையும் இரக்கத்தையும் இந்த திருமணத்தின் மூலமாக அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். திருமணங்களிலே உள்ள மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்ன, திருமணத்தின் மூலமாக மனைவிக்கு கணவனின் மூலம் அமைதி, கணவனுக்கு மனைவியின் மூலம் ஒரு அமைதி ஏற்படணும், இதுவும் மிக முக்கியமான ஒரு நோக்கம். இரண்டாவது, நபி அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், திருமணத்தின் மூலமாக உங்களுடைய கற்புகள் பாதுகாக்கப்படணும், உங்களுடைய கண் பார்வைகள் பாதுகாக்கப்படணும். திருமணத்திற்கு முன்னால ஒருவர் அவருடைய பார்வையால எல்லா பெண்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார்,
ஆனால் அந்த திருமணத்தின் மூலமாக அவருடைய பார்வைக்கு திரை போடப்படுகின்றது, அவருடைய கற்புக்கு ஒரு பாதுகாப்பு போடப்படுகின்றது. இதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், திருமணத்துடைய செலவுகளுக்கு உங்கள யார் யாருக்கு வசதி இருக்கிறதோ அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். அது பார்வையை கீழ் நோக்க செய்யும், உங்களுடைய கற்பை மறைவிடத்தை அது பாதுகாக்க செய்யும். திருமணத்தின் மூலமாக அவருடைய பார்வைக்கும் பாதுகாப்பு, அவருடைய கற்புக்கும் பாதுகாப்பு. மூணாவது நபி அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், மூன்று பேர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு அல்லாஹ்வின் உதவி கட்டாயம் நிச்சயம். பத்தினித்தனத்தை விரும்பியவர் திருமணம் முடிக்கிறாரோ அவருக்கும் அல்லாஹ்வின் உதவி கட்டாயம். பத்திரிகைக்கு எழுதப்பட்ட, அதாவது ஒருவர் அடிமையாக இருக்கிறார், அதிலிருந்து அவருக்கு விமோச்சனம் கிடைக்கணும் என்று பத்திரிகைக்கு எழுதப்பட்டவராக இருக்கிறார், அவருக்கும் அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இவ்வாறு திருமணத்திற்கு பின்னால நபி அவர்கள் பல அர்த்தங்களை கூறியிருக்கின்றார்கள். ஆனால் நாம் பார்த்தோனும் இந்த திருமணங்களின் மூலமாக இந்த அர்த்தங்களை நாம் காணுகின்றோமா? திருமணத்தின் மூலமாக இந்த யதார்த்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக் கொள்கின்றோமா? திருமணத்தின் மூலமாக மனைவிக்கு அமைதி ஏற்படுகின்றதா? கணவனின் மூலமாக மனைவிக்கு அமைதி, மனைவியின் மூலமாக கணவனுக்கு அமைதி, அவருடைய கண்ணுக்கு பாதுகாப்பு, அவருடைய கற்புக்கு பாதுகாப்பு, இவைகள் அனைத்தும் திருமணத்தின் மூலம் ஏற்படுகின்றதா இல்லையா என்று நாங்கள் பார்த்தோம். அவ்வாறு ஒருவருக்கு ஏற்படுகின்றது என்றால் அல்ஹம்துலில்லா, உண்மையில ஏற்படவில்லை என்றால் அந்த திருமணத்துடைய அந்த இல்லற வாழ்க்கையில ஏதோ ஒரு முன்ன பின்ன இருக்குது. கணவன் மனைவிக்கு மத்தியில உள்ள அந்த இல்லற வாழ்க்கை அது உண்மையான இல்லற வாழ்க்கையாக அமையல்ல. ஏதோ யாருக்கோ எவருக்கோ ஊருக்கோ உமா பாப்பாவுக்காக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, உண்மையில அவர்களுடைய பெமினிலே நல்ல முறையில அமையல்ல என்று தான் அர்த்தம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இல்லற வாழ்க்கையில் நல்லறம் காணணும், அவருடைய இல்லற வாழ்க்கையில நீங்க சந்தோஷம் அடையணும் என்றா கணவனுக்குரிய ஹக்குகளை பெண்களிடத்துல நபி அவர்கள் சொன்னார்கள், மனைவிமார்களுக்குரிய ஹக்குகளை கணவன் மாற்ற நபி அவர்கள் சொன்னார்கள். இரண்டு பேர்களும் அடுத்தவர்களை மதித்து அடுத்தவர்களை விளங்கி வாழ்ந்தார்கள் என்றால் அந்த வாழ்க்கை ரொம்ப இன்பகரமாக அமையும். எங்களில் ஒருவர் அவருடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மிக முக்கியமான கடமைகள் என்ன என்ன? நபி அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்க எந்த தரத்துல சாப்பிடுகின்றீர்களோ அதே தரத்துல உங்களோட மனைவிக்கும் உணவை ஏற்பாடு செய்து கொடுக்கணும். நீங்க எந்த தரத்துல ஆடைகளை அணுகின்றீர்களோ அதே தரத்துல மனைவிக்கு ஆடையை வாங்கி கொடுக்கணும் சொல்லிவிட்டு சொன்னார்கள். மனைவியை நீங்க கண்டிக்கணும், உங்களோட மனைவியை நீங்க கண்டிக்கணும். ஏதாவது ஒரு விடயத்தில் அவள் கொஞ்சம் முன்ன பின்ன நடக்கிறான் சொன்னா பகிரங்கமாக அவள் கண்டிக்கவோ முடியாது. வீட்டுக்குள்ள அறையுக்குள்ள வைத்துத்தான் அவளை கண்டிக்கலாம். ஒரு அசதரவில் ஓகே, அவளுடைய முகத்தில் அடிக்க அனுமதி இல்ல, அவளுடைய கண்ணத்தில் அடிக்க அனுமதி இல்ல, அவளுடைய பெற்றோர் உதாரணமாக உங்களோட மாமா உங்களோட மாமி உங்களோட மச்சான்மார் இருக்கக்கூடிய நேரத்தில் அவளை நீங்கள் ஏற்றவோ திட்டவோ அனுமதி இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவன்மார்கள்ட்ட சொன்னார்கள். கணவன்மார்களை பற்றி மனைவிமார்கள்ட்ட பெண்களிடத்துல நபி அவர்கள் சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு தூக்கி சொன்னார்கள் என்றால் குர்ஆனிலேயும் வருது, அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா பிமா ஃபத்தல அல்லாஹு பஅதஹும் அலா பஅதி வபிமா அன்ஃபகூ மின் அம்வாலிஹிம். ஆண்கள் தன் பெண்களை நிர்வகிக்க கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, அந்த பெண்களை நிர்வகிக்க கூடியவர்கள் ஆண்கள். பிமா ஃபத்தல அல்லாஹு பஅதஹும் அலா பஅதி, அவர்களின் சிலரை விட சிலரை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். அதுல மிக முக்கியமான ஒன்று, அந்த கணவன்மார்கள் தங்களுடைய பணத்திலிருந்து அந்த மனைவிமார்களுக்கு செலவழித்ததன் மூலமாக நிர்வாகம் செய்கின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு கருத்து இந்த இடத்துக்கு நாங்கள் எடுத்தோம். கணவன்மார்கள் மனைவிமார்களை எப்பொழுது நிர்வாகம் செய்வார்கள் என்றால், இவர்கள் அவர்களுக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய நேரத்தில். சமீப காலத்தில் உள்ள மிக முக்கியமான ஒரு இஷ்யூ என்ன? மனைவி கணவனுடைய பேச்ச கேட்கிறா இல்ல, மனைவி கணவனுக்கு கட்டுப்படுறா இல்ல, மனைவி கணவனுக்கு வழிபடுறா இல்ல, கணவன் சொல்கின்ற மாதிரி நடக்கிறார் இல்ல என்று ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் அதற்கு நாங்க பார்த்தோம் அண்டா, கணவன் முழுக்க முழுக்க மனைவியுடைய எல்லா தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்தால் நிச்சயமாக அந்த மனைவி கணவனுக்கு வழிபடணும், கட்டுப்படணும். ஆனா சமீபத்தில் என்ன நடக்குது? ஆண்களை போற மாதிரி பொம்பளையும் வேலைக்கு போறது, ஆண்கள் ஜொப்பு போறது, பெண்களும் ஜொப்புக்கு போறது, ஆண்களும் மாசம் சம்பாதிக்கிறது, பொம்பளை மாசம் சம்பாதிக்கிறது. இப்ப கடைசியில் என்ன வார, அந்த மனைவி நினைக்கிற, நான் எங்களுக்கு உங்களுக்கு ஏன் செகண்ட் ஹேண்ட் ஆகணும், நான் உங்களுக்கு ஏன் வழிபடணும், நான் உங்களுக்கு ஏன் கட்டுப்படணும், நான் எவ்வளவு பேசுறேன் கேட்கணும், எனக்கு என்ன குறைவு, உங்களை மாதிரி நான் படிச்சிருக்கிறேன், நான் சம்பாத்தியம் செய்யறேன், எனக்கு சம்பளம் இருக்குது, எனக்கு வாகனம் இருக்குது, எனக்கு படிப்பு இருக்குது, எனக்கு டிகிரி இருக்குது, நான் ஏன் உங்களுக்கு வழிபடணும், நான் ஏன் உங்களுக்கு கட்டுப்படணும். மேற்கத்திய நாடுகள் உள்ள ஆக பெரிய பிரச்சனை, அங்கெல்லாம் குடும்ப வாழ்க்கை சும்மா ஒரு ஹாபி தான். மேற்கத்திய நாடுகள்ல சிறவேல மாப்பிள மாதிரி இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க, அங்கெல்லாம் சும்மா ஒரு ஊரை பார்க்கறதுக்கு, காலையில திருமணம் மாலையில அடிவோம், மாலையில திருமணம் காலையில அடிவோம், எங்கேயாவது ஒரு பங்கு போல இவ காட்டி கொடுப்பா, பாருங்க அவன் எல்லாம் எங்களுடைய என்னுடைய பழைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி, எங்கேயாவது போனா இவர் காட்டி கொடுப்பா, அதெல்லாம் என்னுடைய பழைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி. வெளிநாட்டில் உள்ள இதுதான் குடும்ப வாழ்க்கை என்றது என்னமோ ஒரு விளையாட்டு மாதிரி. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, மேற்கத்திய நாடுகள்ல ஃபெமிலி லைஃப் இருக்குது, அது உண்மையான லைஃப் அல்ல. எப்படி கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் வேலைக்கு போறது, கணவன் வீட்டுக்கு வருவாரு மனைவி ஜோப்பல, மனைவி வீட்டுக்கு வருவாரு கணவன் ஜோப்பல, சிலம கொடுக்கட்ட அவங்க குக்கிங் சமைக்கிறது, சிலம கொடுக்க சமைச்ச அப்படியே பிரிட்ஜில் வச்சிருப்பாங்க, கணவன் தேவைப்பட்டதோட அதை எடுத்து அவங்க போட்டு அவர் சூடாக்கி அவர் சாப்பிடுற, மனைவி வந்து அவள் வந்து அவருக்கு தேவையான அவள்ல போட்டு சூடாக்கி அவள் சாப்பிடுற, இதுதான் அவங்களோட வாழ்க்கை. இஸ்லாம் என்ன கூறுகின்றது, நீங்க அவங்களோட பணத்தை அவர் செலவழிங்க, அவளுடைய உணவு, அவளுடைய உடை, அவளுடைய இடம், அவளுடைய தேவை, இவைகளை கணவன் செலவழிக்கக்கூடிய நேரத்துல அந்த கணவன் மனைவியை நிர்வகிக்கக்கூடியவளாக மாறுவான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு பேருக்கு இருக்கிற ரைட்டையும் சொன்னாங்க. ஆண்கள் எப்படிப்பட்டவர்கள், வல்லாஹி லவ் அமர்த்து அய் யஸ்ஜுத அஹதுன் லி அஹதின் லா அமர்த்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஜௌஜிஹா, உலகத்துல யாரும் இன்னும் ஒருவருக்கு சஜிதா செய்ய அனுமதியே இல்லை, அவ்வாறு யாராவது ஒருவர் மற்றவருக்கு சஜிதா செய்ய நான் அனுமதி கொடுப்பேன் என்றால், ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு சஜிதா செய்யும்படி நான் பணித்திருப்பேன், ஆனால் அவ்வாறு நான் பணித்தல்ல, தன்னுடைய கணவனுக்கு சஜிதா செய்வதற்குரிய அளவுல கணவன் மதிக்கப்படக்கூடியவன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் ஒரு கஷ்டமான உண்மைய நாங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும், கண்ணியம் என்றது நாங்க கேட்டு வாங்குற ஒரு பொருள் அல்ல. இன்னைக்கு எல்லாருடைய குற்றச்சாட்டுகள் என்ன, என்ன அவன் மதிக்கிறாள் இல்ல, என்னுடைய பேச்ச கேட்கிறாள் இல்ல, எனக்கு மனைவி கட்டுப்பட்டு நடக்கிறாள் இல்ல. தெரியாதே சகோதரர்களே, மனைவி மதிக்கணும் மட்டா முதல்ல நாங்க மனைவிய மதிக்கணும், மனைவி கட்டுப்படணும் மட்டா முதல்ல நாங்களும் சிலபடி எங்களுக்கு கட்டுப்படணும், மனைவி என்னுடைய பேச்ச கேட்கணும் மட்டா அவளுடைய சில பேச்சுகளை நாங்களும் கேட்டுதான் நடக்கணும். இது நான் சொல்லல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபேமிலி லைஃப் வாழ்ந்து காட்டினாங்க. கணவனுக்கு ஆத்திரம் வருதா மனைவி அமைதியாகணும், மனைவிக்கு ஆத்திரம் வருதா கணவன் அமைதியாகணும். ஆனால் இன்றைக்கு எங்களை சமூகத்தில் உள்ளது என்ன, கணவன் அவருக்கு எவ்வளவு கோபமும் வரலாம், அவர் எவ்வளவு ஆத்திரமும் படலாம், அவருடைய வாயால எந்த ஆக மோசமான மட்டரகமான வார்த்தைகளையும் சொல்லலாம், ஆனால் யாரும் மாப்பிள்ளைய கேட்கறல்ல, நீங்க அப்படி ஏசினீங்க, நீங்க ஏன் அந்த வார்த்தை யூஸ் பண்ணினீங்க, இப்படி எல்லாம் திட்டினீங்க, மாப்பிள்ளைய யாரும் கேட்கறல்ல. ஆனா மனைவி கொஞ்சம் பேசிட்டா உடனடியே அவவாயாகி, மனைவி கொஞ்சம் ஆசை பண்ணிட்டா உடனடியா கணவனை எதிர்த்து பேசுகின்றார், மனைவி ஆத்திரப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தை வந்து விட்டால் பாருங்க இப்படி இப்படி எல்லாம் வார்த்தைகளை கொட்டி விட்டால், மேலான பெரியார்களே, சகோதரர்களே, முதலாவது ஆகா முக்கியம், இரண்டு பேர்களும் கணவன் மனைவியை விளங்கணும், மனைவி கணவனை விளங்கணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்றது ரொம்ப ரொம்ப குறைவு. எல்லோரும் விரும்புறது, உதாரணத்துக்கு நாங்க சொல்லலாம், கணவன் ஒரு சிட்டியில வளர்ந்திருக்கிறாரு, மனைவி ஒரு கிராமத்துல வளர்ந்திருக்கிறாரு, அல்லது மனைவி சிட்டியில வளர்ந்திருக்கிறாரு, மனைவி ஒரு கிராமத்துல வளர்ந்திருக்கிறான்னு நாங்க வைத்துக் கொள்வோம். இரண்டு பேருக்குரிய பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் வித்தியாசம், நடவடிக்கைகள் கொஞ்சம் வித்தியாசம், கொஞ்சம் வித்தியாசம். ஆனால் என்ன செய்யணும், மாப்பிள்ள பாக்குறாரு, எனக்கு என்ன, எனக்கு தோன்றும் என்னுடைய மனைவி நூற்றுக்கு நூறு அவள் அவளை மாற்றணும் என்று மனைவி பார்க்கின்றார். எனக்கு தோணும் என்னுடைய கணவன் அவர் அவரை மாற்றணும் என்று கடைசி நீங்கத்தான் வருது பிரச்சனை. கணவன் அவர் அவரை மாற்றுவதற்கு தயார் இல்லை, மனைவி அவள் அவளை மாற்றுவதற்குரிய தயார் இல்லை. அதனாலதான் அங்க பிரச்சனை வருகின்றது. நிதான தெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் நாங்கள் சில பழக்க வழக்கங்களுக்கு பழகி இருப்போம். மனைவிக்காக அவைகளை கொஞ்சம் விட்டுக் கொடுப்போம், மனைவிக்காக வேண்டி கொஞ்சம் ஒரு நழுவல் போக்கை கடைபிடிப்போம். ஏதாவது நபியவர்களுக்கு முன்னால ஏதாவது விரோதிகள் காதிர்களை பத்தி வந்தா அவரது முனாக்கிற்கு விடுங்க, எனக்கு அந்த முனாக்கிற்குடைய கழுத்தை வெட்டிக்குவாரேன், அவருடைய கழுத்தை வெட்டிக்குவாரேன், அவருடைய தலையை கொண்டு வாரீர்கள், அதற்கு உமர் கேட்பாங்க. அதற்கு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவ்வளவு நேசமானவர். ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, அவர்கள் ஒரு பாதையில ஒரு வழியில நடந்தா சைத்தானுக்கு அந்த பாதையில நடப்பதற்குரிய தைரியம் துணிச்சல் இல்ல, அவன் வேறொரு பாதையில போவான். அதற்கு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவ்வளவு நேசமானவர். ஆனா அதற்கு உமர் ரதியல்லாஹு சொல்றாங்க, ஆண்கள் ஆண்களுடன் இருக்கக்கூடிய நேரத்துல ஆண்கள் தன்னுடைய ஆண்மைய தன்னுடைய வீரத்தை காட்டணும், ஆனால் ஒரு கணவன் மனைவியுடன் இருக்கும் பொழுது கணவன் சின்ன புள்ள மாதிரி இருக்கணும். இன்றைக்கு நாங்க பாக்குற நாங்க எல்லாத்திலையும் வெற்றோனும், சிலர்களுக்கு இருக்குது அந்த ரெண்டாவதுன்றது தோல்வின்றது சரிவராது. எங்களை லைஃபே போனாலும் பரவாயில்லை, மனைவி டிவோர்ஸ் ஆனாலும் பரவாயில்லை, உள்ள குட்டிகளை பிரிச்சு போனாலும் பரவாயில்லை, ஆனா நாங்க செகண்ட் ஹைம் ஆவேலாது, நாங்க பழிஞ்சு போயிடாது, நாங்க தோக்கேடாது. இஸ்லாம் போறதுன்றது நீங்க எல்லாத்திலையும் வெற்றி பெறுங்க, உங்களோட மனைவிட்ட நீங்க தோக்கிறதுல தான் வெற்றி. நீங்க மனைவி வெற்றிக்கீங்கன்னா உங்களுக்கு வெற்றி அல்ல, நீங்க எல்லாத்திலையும் வெற்றி கொள்கின்றீர்கள், உங்களோட மனைவிட்ட நீங்க தோற்கணும், தோற்பதுல தான் வெற்றி. அதற்கு உமர் ரதியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்கு தான் நாங்க கேள்விப்பட்டோம். அவருடைய ஆட்சி காலத்துல ஒரு ஆள் தன்னுடைய மனைவியை பற்றி முறைப்பாடு செய்ய வருகின்றார். அதற்கு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுடைய கதவையும் வந்து தட்டி விட்டார். அந்த நேரத்துல கதவு திறப்பதற்கு கொஞ்ச நேரம் இருக்குது, வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சப்தம் ஒன்று வருது, ஒரு பெண்ணுடைய சப்தம் அதிகமாகுது, ஆணுடைய சப்தம் குறைவா இருக்குது. இவர் நினைச்சாரு, இது ஹதரத் உமருடைய மனைவியாக இருக்கலாம், ஹதரத் உமரையே அவருடைய மனைவி எதிர்த்து பேசுறாங்க, நான் என்னுடைய மனைவியை பற்றி முறைப்பாடு செய்ய வந்தேன், ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களையே அவர்களுடைய மனைவி எதிர்த்து பேசினால் நான் பரவாயில்லாது சொல்லி அவர் திரும்பி போக பார்த்து சென்றார். ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு கட்டிய வேகத்துல வந்த கதவை திறந்தா ஒருவர் போய்கொண்டிருக்கிறார். அவரை ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டாங்க, அவரை அழைத்தாங்க, ஏன் கதவை தட்டி நீங்க பேசாம போறீங்க, இல்ல நான் என்னுடைய மனைவியை பற்றி முறைப்பாடு செய்யத்தான் வந்தேன். அப்படி கதவை தட்டி கொண்டிருந்த வேலையில உங்களோட வீட்டுல இருந்து ஒரு பெண்ணுடைய சத்தம் கூடுதலாக வந்துச்சு, நான் அதை யூகித்தேன், உங்களோட மனைவியுடைய சத்தமாக இருக்கலாம், உங்களோட மனைவியே உங்களுக்கு எதிராக பேசுகின்றால் அதனால பரவாயில்லைன்னு நான் திரும்பி போக பார்த்த நேரத்துல தான் ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நண்பன் இங்க பாருங்க, உங்களோட மனைவியை நீங்க என்னன்னு நினைக்கிறீங்க, அவங்களோட வேலைக்காரி தான் நினைக்கிறீங்க, அவனுக்கு கொஞ்சம் ஆச்சரம் வருது, அவனுக்கு கொஞ்சம் கோபம் வருது, நீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க, அவள் உங்களுக்கு ரொட்டி சுட்டு தருகின்றால் அவள் உங்களுக்கு சமைத்து தருவது கட்டாயம் இல்ல, அவள் உங்களுக்கு சமைத்து தரது கட்டாயம் அவசியம் இல்ல, அது அவளுடைய ஒரு பண்பு. இன்னஹா அவள் உங்களுடைய ஆலைகளை கழுவி தர தோகி வேலை செய்கின்றால் அது அவளுக்கு கட்டாயம் இல்ல. அவங்களோட காலத்துல வேண்டா சமைக்கிறது மட்டும் கழுவுறது மட்டும், எங்கள காலத்துல அதுக்கு மேலால் இன்னும் அயன் பண்ணணும், அது செய்யணும், இது செய்யணும், இன்னும் எத்தனையோ வேலைகளை நம்முடைய பெண்மணிகள் தாய்மார்கள் செய்யறாங்க. அதற்கு மர் சொன்னாங்க, உங்களின் மூலமா கிடைக்கிற புள்ளைக்கு அவள் தான் பால் கொடுக்க சென்றால் வளர்க்க சென்றால் அந்த பால் கொடுக்கிறதும் அவளுக்கு கட்டாயம் இல்லை. குழந்தைகளுக்கு பால் புகட்டுவது சிரமமாக இருந்தால் வேறொரு செவிலி தாயை வைத்து அந்த குழந்தைக்கு பால் புகட்ட வைங்க. அதனால பால் புகட்டுவது அவள் ஒரு அன்பாக விருப்பமா எடுத்து செயல்படுகின்றாலே தவிர அது அவளுடைய கட்டாயம் அல்ல. அது மாத்திரமல்ல, உடலுடைய உடல் ரீதியான தேவை வரும்போது நீங்க அறத்துல போகாம உங்களை அதிலிருந்து அவள் பாதுகாத்துகின்றார். இவ்வளவு வேலையெல்லாம் அவள் செய்யக்கூடிய நேரத்துல அவளுக்கு கொஞ்சம் கோபம் வந்தா, நானும் நீங்களும் அமைதியா இருந்த என்ன வரப்போகுது, நானும் நீங்களும் அதை சகித்து கொண்டா என்ன வரப்போகுது. அதற்கு உமர் முழு உலகமும் அதற்கு உமரை பார்த்து பயப்படுவாங்க, அதற்கு உங்களுடைய பேரை சேர்த்து நடுத்துவாங்க. ஆனால் அந்த அதிகாரத்தினுடைய மனைவி காட்டல்ல, அந்த வேகத்தினுடைய மனைவி காட்டல்ல. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனைவிக்கு நல்ல கணவனாக வாழ்ந்தாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஒரு கசப்பான உண்மையை நான் ஏற்றுக்கொள்ளணும். சமீப காலத்துல எங்களுடைய சமூகத்துல பலவிதமான பிரச்சனைகள்ல மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா, மனைவி அவள் கணவனுக்கு வழிபடுறா இல்ல, கணவனுடைய பேச்ச கேட்கிறாள் இல்ல, கணவன் சொல்ற வேலையை செய்யறாள் இல்ல. நீதான் பெரியார்களே, சகோதரர்களே, இத கொஞ்சம் நாங்க நேர் மாற்றி புரட்டி பார்த்தோம்னா, மனைவிட்ட கேட்க அவள் என்ன, என்னுடைய கணவன் நான் அப்படி இப்படி விரும்புறேன் அவர் செய்யறார் இல்ல, என்ன பயணம் கூட்டிக் கொண்டு போறார் இல்ல, என்னுடைய உறவினருடைய வீட்டுக்கு வாரார் இல்ல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, உடல் ரீதியான தேவையை கொடுக்கறதல்ல வாழ்க்கை. அவங்களுக்கு நகைகளை வாங்கி கொடுக்கிறது, அவங்களுக்கு உடுப்புகளை வாங்கி கொடுக்கிறது, எங்களுடைய உடலுடைய தேவை வரும்போது அதை நிறைவேற்றது, இது அல்ல செய்யவில்லை. இது மிருகங்களும் செய்து கொண்டிருக்கிறது, இது பறவைகளும் செய்து கொண்டிருக்கிறது. அந்த உல ரீதியாக அந்த பெண்ணுக்கு கணவனின் மூலமாக அமைதி கிடைக்கணும், கணவனின் மூலமாக நிம்மதி கிடைக்கணும், கணவனின் மூலமாக சந்தோஷம் கிடைக்கணும். எங்களுடைய சமூகத்தில் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பெண்மணிகள் அவங்கள்ட்ட போய் கூட கணவனை பத்தி கேட்டா, நீங்க யாருக்கும் பயப்படாதீங்க, உண்மையை சொல்லுங்கடா, 50க்கும் மேற்பட்ட கணவன்மார்கள் அதுல தோத்துருவாங்க. ஆனா மனைவிமார்களுக்கு வெளியில சொல்லல, சொன்னா இவர் பயமுறுத்துவாரு, சொன்னா இவர் அடிப்பாரு, சொன்னா கலா சொல்லுவாரு, சொன்னா டிவோர்ஸ் பண்ணுவாங்க, அவர் உடனே எங்களை உமா பாப்பாவே எங்களை இருக்க விட மாட்டாங்க, ஏன் அப்படி சொன்னாய். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹ் பயப்படணும். நபியுடைய வஃபாத்துக்கு முன்னால மிக முக்கியமான நபி அவர்களுடைய பயான்கள்ல மிக முக்கியமான ஒன்று, இத்தகுல்லாஹ பின்னிசா, பெண்களுடைய விடயத்தை நீங்க அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. அந்த பெண்மணிகள் உங்களுடைய அடிமைகள் அல்ல, அந்த பெண்மணிகள் உங்களுடைய வேலைக்காரிகள் அல்ல. சில இடங்கள்ல பிரச்சனை, என்னுடைய மனைவி என்னுடைய உம்மா அவ கவனிக்கல்ல, எங்களுடைய உம்மா எனக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு தான் உம்மா. என்னுடைய மனைவிக்கு அவ மாமியா போயிடுவா, என்னுடைய மனைவிக்கு என்னுடைய பாப்பா மாமனா போயிடுவா. கணவனை கவனிக்கிற மாதிரி மாமாவை கவனிக்கிறது அவசியம் இல்ல, கணவனை பார்க்கிற மாதிரி மாமிய பார்க்கறது அவசியம் இல்ல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, பல இடத்துல பிரச்சனை என்ன, என்னுடைய உமாவை கவனிக்கிறா இல்ல, என்னுடைய வாப்பாவை கவனிக்கிறா இல்ல, அவர் சொல்ற பேச்சத்தை கேட்கத்தான் ஒண்ணும் இல்லன்னு சொல்லல. ஆனால் எப்படி மாப்பிளைக்கு வழிபடணுமோ கட்டுப்படணுமோ அதே மாதிரி மாப்பிளையுடைய தாய்க்கும் வழிபடணும், மாப்பிளையுடைய தகப்பனுக்கும் வழிபடணும், மாப்பிளையுடைய சகோதரன் மச்சான்மாருக்கும் வழிபடணும்டா. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கஷ்டம். அதனால முதலாவது திருமணத்தோட முதலாவது விளங்கணும் என்ன, மனைவி அவளுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, அவளுடைய ஹாபி என்ன, அவளுக்கு விருப்பமானது எது, அவளுக்கு விருப்பம் இல்லாதது எது. அவள் சின்ன வயசுல இருந்து சில பழக்கங்களுக்கு பழகி இருப்பாள். நாங்கத்தான் அடிக்கடி சொல்றது, 5 வளையாதது, 50 வளையுமா, 20 வயசாச்சு, 22 வயசாச்சு, 20 வருஷமா பழகின பழக்கத்தினாங்க, ஒரே நாள்ல ஒரே இரவுல எப்படி மாற்றுறது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, காபில் சுரேஹி என்று மிக முக்கியமான ஒரு இமாம் இருந்தார். அவர்கள்ட்ட இமாம் ஷாபி ரஹிமஹுல்லா அவர்கள் வந்து கேட்கிறாங்க, அவங்களோட ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்குது, அவங்களோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது. காபில் சுரேஹி ரஹிமஹுல்லா சொன்னார்கள், முன்று 20 வருடமாவது நான் திருமணம் முடித்தேன். இந்த 20 வருடத்துல என்னுடைய மனைவி என்னை கோபப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு செயலை இதுவரைக்கும் மனைவியுடைய லைஃப்ல நான் கண்டதில்லை. 20 வருஷம் ஆச்சு. இந்த 20 வருஷமா அவர் என்ன சந்தோஷப்படுத்துகின்றார், என்ன திருப்தி அடைய வைக்கின்றால், நான் கோபப்படக்கூடிய அளவுல இதுவரைக்கும் அவனுடைய வாழ்நாள ஒரு தடவை கூட ஒன்றுமே நடந்தில்லை. இமாம் ஷாதிக்கு பெரிய ஆச்சரியம். இமாம் ஷாதி கேட்டாங்க, எப்படி காதி சுரை ரஹ்மஹுல்லாஹ் சொன்னார்கள், திருமணம் முடித்த அந்த ஃபர்ஸ்ட் நைட் ஃபர்ஸ்ட் டே முதலாவது என்னுடைய அறைக்கு மனைவி வந்தவுடன் நான் ரெண்டரை காசு சலாத்துல் ஹாஜா சொல்லுதேன், நான் தக்பீர் கட்டினேன், எனக்கு பின்னால் அவளும் தக்பீர் கட்ட ஆரம்பிச்சா, நான் கலாம் கொடுத்து துவா செய்தேன், அவளும் துவா செய்ய ஆரம்பித்தா. அநேகமானவர்கள் இந்த சொன்னா இல்ல, நாங்க 30, 40, 50 வருஷம் வாழ போறோம், முதலாவது ரப்பத்தை கேட்போம். எத்தனையோ இடங்கள்ல நாங்க விசாரிக்கிற, பொண்ணை பத்தி கேட்கிற, மாப்பிளை பத்தி கேட்கிற, அவங்கள வருமானங்களை பத்தி கேட்கிற, ஆனா முதல்ல அல்லாஹ்ட்ட நாங்க மன்றாடணும் கேட்கணுமே. அல்லாஹ் இவ்வாறு ஒரு துணைவி வந்திருக்கிறார், ஒரு மனைவி எனக்கு வந்திருக்கிறார், எனக்கும் அவளுக்கு மத்தியில் உள்ள லைஃப இன்பமாக ஆக்குது, சந்தோஷமாக ஆக்குது, பிரச்சனை ஏற்றதாக ஆக்குது, கடைசி வரைக்கும் நாங்க சந்தோஷமாக வாழணும், நல்ல குழந்தை பாக்கியங்களை தாண்டு இந்த கணவனும் கேட்கணும், மனைவியும் கேட்கணும். இவர் துறை ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், ரெண்டாக்கா தொழுது விட்டு நான் கலாம் கொடுத்து நான் கையேந்தி துவா செய்தேன், என்ன பார்த்து என்னுடைய மனைவியும் தொழுது விட்டு அவளும் துவா செய்தா, நாங்க துவாவுதி முடிச்சதோடு என்னுடைய மனைவி எனக்கு சலாம் சொல்லி சொன்னார், என்னுடைய கணவரே உங்களுக்கும் எனக்கும் எந்த வகையான அறிமுகமும் இல்ல, அந்த காலத்துடைய திருமணங்கள் அவ்வாறு தான், அல்லாஹ் மன்னிக்கணும். சமீப காலத்துல திருமண பேச்சு மட்டும் நடந்திருக்குது, ஆனா என்னமோ திருமணம் முடிஞ்ச மாதிரி சிலர்கள் தன்னுடைய மகன் அனுப்புற மாப்பிள்ளையோட நீங்க போங்க, திருமணம் நடக்கவே இல்லை, ஷாப்பிங் போற ரெண்டு பேரும், திருமணம் நடக்கவே இல்லை, ரெண்டு பேரும் ப்ரொஃபஷன் போற ரெஸ்டூரண்ட் போற. மேலான பெரியார்களே சகோதரர்களே, இன்னைக்கு பல இடங்கள்ல நடக்குது, இன்னும் நிச்சயார்த்தம் நிக்காக நடக்கவே இல்லை, இப்பதான் பாத்திஹா ஓதிக்கிறாங்க, என்கேஜ்மெண்ட் நடந்திருக்குது, பாப்பாவே போன வாங்கி கொடுக்கிறான், நீங்க மாப்பிள்ளையோட பேசுங்க. இப்ப அவங்க அவர் கணக்குல போன் பேச்சு, அவர் கணக்குல மொபைல் பேச்சு. மேலான பெரியார்களே சகோதரர்களே, இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. ஹதரத்து காதி சுரை ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள்ட்ட அந்த பெண்மணி சொன்னார், உங்களை பத்தி எனக்கு எந்த வகையான முன் அறிமுகமும் இல்ல, உங்களுடைய மஹல்லாவுல என்னை விட பல அழகான பெண்மணிகள் இருப்பாங்க, ஆனால் அல்லாஹுடைய ஏற்பாடு உங்களுக்கு நான் மனைவியாக வரணும் என்று சொல்லி, என்னுடைய மஹல்லாவுல உங்களை விட அழகான பல ஆண்கள் இருப்பாங்க, ஆனால் எப்படி ஏற்பாடு நீங்க எனக்கு கணவனாக வரணும் என்று சொல்லி, அல்ஹம்துலில்லா அதை நான் பொருந்திக் கொண்டேன், நீங்களும் பொருந்திக் கொண்டீங்களா, அல்ஹம்துலில்லா. இப்ப தன்னுடைய கணவர் தந்த பெண் கேட்கிறா, நீங்க எனக்கு சொல்லுங்க உங்களுக்கு எது எது விருப்பம் என்று சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமானது எல்லாத்தையும் நான் என்ன எனக்கு விருப்பமானதாக மாற்றிக் கொள்கின்றேன், உங்களுக்கு எது விருப்பம் இல்லையோ அது எல்லாத்தையும் சொல்லுங்க, அதையும் நான் எனக்கு விருப்பம் இல்லாததாக நான் ஆக்கிக் கொள்கின்றேன் என்று சொல்லி அந்த பெண்மணி சொன்ன நேரத்துல இமாம் சுரை ரஹ்மஹுல்லாஹ் சொன்னாங்க, விடயங்கள் எல்லாம் எனக்கு விருப்பமானது, இன்னின்ன விடயங்கள் எல்லாம் எனக்கு விருப்பம் இல்லாதது. ஆனால் கடைசியில் ஒன்ற சொன்னாங்க, பைன் ரைசி மா ஒஹிப்பு பன்சுரிஹா, நான் எதை விரும்புகிறேனோ அதை நீங்க என்னுடைய வாழ்க்கையில கண்டீங்கண்டா அதை நீங்க அடுத்தவர்கள்ட்ட சொல்றதுல பிரச்சனை இல்ல, அதை வெளியில இஷூ பண்றதுல பிரச்சனை இல்ல, ஆனால் ஐசி மா அக்ரஹு, நான் விரும்பாதது எனக்கு விருப்பம் இல்லாத எதையாவது நீங்க கண்டித்தீங்கண்டா அதை நீங்க மறைச்சிருங்க, அது எனக்கு விருப்பம் இல்ல. இமாம் சுரை ரஹ்மஹுல்லாஹ் சொன்னார்கள், 20 வருஷமா நான் வாழ்றேன், எனக்கு விருப்பமான எதையாவது கண்டா அவள் அதை மக்கள்கிட்ட சொல்லுவா, எனக்கு விருப்பம் இல்லாத எதையாவது கண்டா அதை அவள் பதுக்கி வைப்பாள், அதை மறைத்து வைப்பாள், அதை யாரிடத்திலே சொல்ல மாட்டாள், அதனாலதான் இவரை லைஃப் இப்படி போகுது. நாங்க யாரும் தவறா நினைக்க கூடாது, எங்களுடைய சமூகத்தில் உள்ள பிரச்சனை மனைவி கணவனுடைய நலவுகளை சொல்றல்ல, கணவனுடைய குறைகளை சொல்ற, கணவன் மனைவியுடைய நலவுகளை சொல்றல்ல, மனைவியுடைய குறைகளை சொல்ற, அதனால பிரச்சனை வார. நலவுகளை பரிமாறுவோம், நலவுகளை பேசுவோம், நன்மைகளை பற்றி பேசுவோம், குறைகளை கண்டால் பேச மாட்டோம், குறைகளை கண்டால் யாரிடத்திலும் சொல்ல மாட்டோம். நிதான பெரியார்களே சகோதரர்களே, அதன் மூலத்த குடும்ப வாழ்க்கை நல்ல சந்தோஷமாக அமையும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினாங்க. எவ்வளவு பேர் நபி அவர்களுக்கு எத்தனை பிரச்சனை, தேக காலத்தில் 9 மனைவிமார்களுடன் வாழ்ந்தாங்க. எந்த ஒரு மனைவி கூட நபி அவர்களை பத்தி தவறாக சொல்ல மாட்டாங்க. நபி அவர்களை கண்டாலே சந்தோஷம், நபி அவர்களை பார்த்தாலே ஆனந்தம், நபி அவர்கள் வீட்டுக்குள்ள வந்தாலே அவர்களுக்கு ஒரு வகையான அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி. ஏன், நபி அவர்கள் அந்த மனைவிமார்களுடன் இரண்டர கலந்துருவாங்க. அதற்கு ஐஷா ரபி அல்லாஹ் சொல்வார்கள், ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்துட்டா உலகத்தையே மறந்துடுவாங்க. நான் மாவை குறைத்தால் என்னோட சேர்ந்து மாவை குறைப்பாங்க. ஒட்டகங்களுக்கு நபியே சீனி போடுவாங்க, ஒட்டகத்துல பாலை கலந்து கொண்டு வருவாங்க. நபி அவங்களே மாக்க போய் சாமானமாய் கொண்டு வருவாங்க. நபி அவர்களே என்னுடைய செருப்பு பிஞ்ச அதை தேய்த்து தருவாங்க. நபி அவர்கள் எந்த அளவுக்கு இருந்தா, ஒரு தடவை நான் ஒரு பாத்திரத்துல பாலை குடித்துக் கொண்டிருந்தேன். நபி அவங்க கேட்டாங்க, ஆயிஷா அந்த பால்ல கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டாங்க, நான் கொஞ்சம் பாலை மிச்சம் வச்சு கொடுத்தேன். நான் எந்த இடத்துல வாயை வைத்து குடித்தேனோ அதே இடத்துல ரசூலுல்லாஹ் வாயை வச்சு குடிச்சாங்க. நாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், இன்னைக்கு நாங்க விரும்புறது என்ன, நாங்க சாப்பிட்டுட்டு மிஞ்சது, நாங்க குடிச்சிட்டு மிஞ்சத மனைவி சாப்பிடணும், நாங்க குடிச்சிட்டு மிஞ்சத மனைவி குடிக்கணும், மனைவி சாப்பிட்டுட்டு மிஞ்சத நாங்க சாப்பிடுறோமா, மனைவி குடிச்சிட்டு மிச்ச வச்சத்தை நாங்க குடிக்கிறோமா? அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களுக்கு எல்லாம் தலைவர், ரசூல்மார்களுக்கு எல்லாம் தலைவர். அதுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குடிச்சிட்டு வச்ச அந்த பால் பாத்திரத்தை எடுத்து அவங்க வாய் வைத்து அதே இடத்துல வாயை வைத்து குடிக்கிறாங்க. நட்டையில ஒரு ரிவாயத்து வருது, அவங்க ஒரு ஒட்டகம் உள்ள கடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆயிஷா அந்த முள்ள கொஞ்சம் தாங்க, நபி அவங்க வாங்குறாங்க, அதே இடத்துல தன்னுடைய வாயை வைத்து நபி அவங்க கடித்து சாப்பிடுறாங்க. ஆனா இன்றைக்கு யாரும் தவறா நினைக்காதீங்க, இன்றைக்கு அந்த கணவன் மனைவிக்குள்ள அந்த அன்பு மஹப்பத் இரக்கம் அந்த கட்டி பிடிக்கிறது மற்றதெல்லாம் வெளியில நடக்குது, வீட்டுக்குள்ள வந்தா ஒன்றும் இல்லை. மிருகங்கள் மாதிரி மாற்று மதத்தவர்கள் எப்படி செய்யறாங்களோ அதே மாதிரி எங்களோட சொன்ன பழகி கொண்டிருக்கிறாங்க. பொது இடத்துல மனைவியரை அதாவது எனக்கு சொல்ல பயான ஒரு மாதிரியா மக்கள் பார்த்து அசிங்கப்படுற அளவுல வெளியில நடக்கிற, வீட்டுக்குள்ள வந்தா அவன் ஒரு ரூம்ல, இவர் இன்னும் ஒரு ரூம்ல, ஒன்றும் இல்ல. இதான் வாழ்க்கை. நபி அவங்க மனிதமார்களுடன் வாழ்ந்தாங்க, உள்ளாந்து உள்ளபடி வாழ்ந்தாங்க, யதார்த்தமாக வாழ்ந்தாங்க, அன்பாக வாழ்ந்தாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, எந்த அளவுக்கு அந்த புகாரி ஷரீஃப்ல வருது ஒரு ரிவாயத் உண்டு. அவர் சௌதா ரபி அல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு நபி அவர்கள் சென்றிருக்கிறாங்க. அந்த நேரத்துல அவர் ஆயிஷா ரபி அல்லாஹு அன்ஹா அவர்களும் அங்க போயிருந்தார்கள். சௌதா அல்லது ஜெயினப் ரபி அல்லாஹு அன்ஹுமா அவர் ஆயிஷா ரபி அல்லாஹு அன்ஹா அவர்களும் அங்கே போயிருந்தாங்க. அந்த நேரத்துல யாரோ ஒருவர் நபி அவர்களுக்கு ஒரு இனிப்பு பண்டத்தை அனுப்பி வைக்கிறாங்க. வளமையா நபி அவர்களுக்கு இனிப்பு பண்டம் அனுப்புறது அதற்கு ஆயிஷா ரபி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய டேர்ன் வந்தாதான். வளமைக்கு மாற்றமாக வேறொரு மனைவியுடைய வீட்டில் இருக்கும் பொழுது இனிப்பு பண்டம் வருது. கதவை தட்டுற அந்த யாரோ வந்து அதற்கு ஆயிஷா ரபி அல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் போய் திறக்கிறாங்க. திறந்த ஒருவருடைய கையில ஒரு இனிப்பு பாத்திரம், பண்டத்துடைய பாத்திரம். கேட்டாங்க, யார் அனுப்பினது, இன்ன சஹாபி அனுப்பி வைத்தாரு. அதற்கு ஆயிஷா ரபி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இயற்கையிலேயே அந்த ரோஷம், மனைவிமார்கள் எங்கட பெண்களுக்குள்ள அதே ரோஷம் நம்முடைய மனைவிமார்களுக்கும் இருக்கலாம். அவங்க மலக்குமார்கள் அல்ல, அவர்களும் எங்களை போன்ற பெண்மணிகள். அதுல ஆயிஷா ரபி அல்லாஹு அன்ஹா கோபம் வருது, அந்த பண்டத்தை கொண்டு வந்தவருடைய கையில ஓங்கி அடிக்குகின்றார். அந்த தட்ட கீழே விழுது, அந்த தட்டு உடைந்து துண்டு துண்டாக ஆகுது, அதில் உள்ள இனிப்பு பண்டங்கள் எல்லாம் கீழே கொட்டி சிதறிவிடுகின்றது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அமைதியா பார்த்து கொண்டிருக்கிறாங்க. வந்தவர்கள் சொன்னார்கள், அவங்களோட தட்டை உடைச்சிட்டாங்க தானே, பாருங்க நபி அவங்களோட, ஆயிஷா நீங்க உடைச்சிங்கன்னு கூட சொல்லல, உங்களோட தட்டை உடைச்சிட்டாங்க தானே, கொஞ்சம் மீறிங்க, உங்களுக்கு நான் வேறொரு தட்டை தாரேன்னு உள்ள போய் ஒரு தட்டை எடுத்து கொண்டு வந்து வேறொரு பாத்திரத்துல அந்த சிதறிய உணவு எல்லாத்தையும் புரட்டி வச்சு இன்னொரு மூலையில அந்த உடைஞ்ச துண்டுகள் எல்லாம் கூட்டி ஓரமாக்கிட்டு அவர்கிட்ட நல்ல தட்டை குடிச்சு அனுப்பும் போது சொன்னாங்க, அகார உம்முக்கும், அவங்களோட உம்மாவுக்கு இன்னைக்கு ரோஷம் வந்துருச்சு. அவங்களோட உம்மா யாரு, ஆயிஷா ரபி அல்லாஹு அன்ஹா. அவங்களோட உம்மாவாகி ஆயிஷாவுக்கு புகாரில வர ரிவாயத், அவங்களோட உம்மாவுக்கு இன்னைக்கு ரோஷம் வந்துருச்சு. எப்படி ஹாஜர் அதர சாராவின் மீது ரோஷப்பட்டாங்களோ அதே மாதிரி அவங்களோட உம்மா ஆயிஷாவும் இன்னைக்கு சௌதா அல்லது ஜெயினபின் மீது ரோஷம் வந்துச்சு. அவ்வளவுதான் மேலான பெரியார்களே சகோதரர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
இன்னைக்கு பிரச்சனைகள் என்ன வருது, ஏதாவது ஒன்று நடந்தா நீங்க என்ன அவமானப்படுத்திட்டீங்க, நீங்க என்ன கேவலப்படுத்திட்டீங்க, எங்கட பாப்பா வந்து இந்த நேரத்துல அப்படி சொன்னீங்க, எங்கட உமா வந்து இந்த நேரத்துல இப்படி பேசுறீங்க, எங்கட நானா கொண்டு வந்த பாத்திரத்தை இப்படி உடைச்சீங்க, இது ஆக பயங்கரமானது, என்ன கேவலப்படுத்திட்டீங்க, என்ன அவமானப்படுத்திட்டீங்க, என்ன இன்சல்ட் பண்ணிட்டீங்க. மேலான பெரியார் சகோதரர்களே, அதற்கு சூழ்நாகி கல்லல்லாக அடைவதற்கெல்லாம் எவ்வளவு அழகான முறையில் நடந்தாங்க. வந்தவர்த்த சொன்னாங்க, உங்களோட உமாவுக்கு ரோஷம் வந்துருச்சு, அதற்கு ஆயிஷாவுக்கு உண்மையில ரோஷம். ஆனா நபி அவர்கள் கோபப்படல, நபி அவர்கள் ஆத்திரப்படல, மனைவிக்கு ரோஷம் வருது, நபி அவர்கள் அமைதியானாங்க, கணவனுக்கு ரோஷம் வருது, மனைவி அமைதியாகணும், அப்பதான் இந்த குடும்ப வாழ்க்கை என்பதை நடக்கும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஏழு வைகளை கூறுகொள்வோம் என்றா சமீப காலத்தை நாங்க பார்க்கலாம், திருமணங்கள் எவ்வளவு வேகமா நடக்குதோ அதே மாதிரி அதே வேகத்துல பல திருமணங்கள் நடந்த வேகத்திலே பிரிந்து வருகின்றார்கள். வாழ வேண்டிய அந்த பெண் அவளுக்கு 17-18 வயது, அவள் வாழ வெட்டியா பிறக்கிறாள். வாழ வேண்டிய ஆண் இவனுக்கு 22-23 வயது, இவன் வாழ வெட்டியாக இருக்கின்றான். செலவேல 6 மாதம், செலவேல 1 வருஷம், செலவேல 1 பிள்ளையோட வீட்டுல, செலவேல 2 பிள்ளையோட வீட்டுல, இன்றைக்கு கூட காலையிலோட போல் பண்றாரு. திருமணம் முடிச்சு 7 மாசம் ஹதர, இப்ப நாளைக்கு பாத்தியார வர சொல்லிருக்கிறாங்க, இப்ப டிவோர்ஸ் ஆக போகுது, இப்ப அவ வேலைக்கு போற, இதா இருக்கணுமா தேவையில்லையா? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்படி அடிக்கடி நாங்க பல நிகழ்வுகளை கேள்விப்படுவதற்குரிய காரணம் என்ன? ஆண்கள் பாக்குற பெண்களை நாங்க அடிமை மாதிரி வைக்கணும், மனைவிமார்கள் எங்கட வேலைக்காரி, அல்லது மனைவிமார்களை நாங்க விலக்கி வாங்கி இருக்கிறோம், அவங்களுக்கு பேச ரைட் இல்ல, அவங்களுக்கு கதைக்க ரைட் இல்ல, அவர்கள் பதில் சொல்லலா, நாங்க எதை சொன்னாலும் படிப்படணும், நாங்க கோரின கீட்ட தாண்டேலா, அதனால தான் பிரச்சனை வருது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அவ்வாறு அல்ல, இஸ்லாத்துல ஆண்களுக்கு ரைட் இருக்கிற மாதிரி பெண்களுக்கும் ரைட் இருக்குது. நீங்க எப்படி விரும்புறீங்களோ அதே மாதிரி உங்களோட மனைவியும் உங்கள்ட்ட சில விருப்பங்களை வைத்திருப்பா. அவள் உம்மாவை விட்டுட்டு, வாப்பாவை விட்டுட்டு, சொந்த சகோதர சகோதரிகளை விட்டுட்டு, 20 வருஷம், 18 வருஷமா வளர்ந்த தன்னுடைய வீட்டை விட்டுட்டு, எனக்கு எல்லாமே என்னுடைய கணவன், எனக்கு எல்லாமே என்னுடைய மாப்பிளைக்கான நம்மளை நம்பி வந்திருக்கிறார், அந்த மனைவியை பார்க்கணுமா இல்லையா? அவளுக்கு வெறும் உடல் ரீதியான தேவை அல்ல, அவளுடைய உள குமுறல்கள் என்ன இருக்குது, அவளுக்கு என்ன சிந்தனை, அவளுக்கு என்ன கவலை, அவளுக்கு ஏதாவது இருக்குதா, அதை நாங்க கேட்கறது. சொல்லுங்க, ஒப்பன சொல்லுங்க, அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா, சொன்னா கோபப்படுறல்ல, இதெல்லாம் வரத்தான் செய்யும், இதுக்கு எல்லாம் சொல்யூஷன் இருக்குது, இதுக்கு மாற்று வழி இருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க அல்லாஹ்வை பயந்து நடந்தோம் என்றா அந்த ஃபேமிலி லைஃப் அழகான முறையில நடக்கும். அது அல்லாத மாற்று மதத்தவர்கள் வாழ்ற மாதிரி, அல்லது ஒரு ஃபேக்டரி அல்லது ஒரு கடைய ஒரு ஆள் எப்படி நிர்வாகம் செய்யறாரு, அதே மாதிரி மனைவியும் எனக்கு கீழால் இருக்கணும், என்னுடைய வர்க்கர் எனக்கு பயப்படுற மாதிரி மனைவி பயப்படணும், என்னுடைய எனக்கு என்னத்துல வேலை செய்யறவங்க எனக்கு கட்டுப்படுற மாதிரி மனைவி கட்டுப்படணும்டா. மனைவி அவ வாழ்க்கை துணைவி அல்ல, அவ ஒரு வேலைக்காரி மாதிரி. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இஸ்லாம் அவ்வாறு சொல்லல. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்தையும் எவ்வாறு செய்யணும், திருமணத்திற்கு பின்னால எப்படி வாழணும் என்று வாழ்ந்து காட்டினார்களோ அதே முறைப்படி சரியாவுடைய அடிப்படையில அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தோம் என்றா அந்த வாழ்க்கை நிச்சயமா இன்பமா சந்தோஷமா சொர்க்க வாழ்க்கையை மாதிரி அல்லாஹ் தருவான். அப்படி வாழல்ல, நான் நினைச்ச மாதிரி வாழணும், நான் என்னுடைய பேச்சுத்தான் மேல வரணும், நான் நினைக்கிறது அந்த வீட்டை நடக்கணும், நான் சொல்றது தான் நடக்கணும் என்றா சில வேலை அல்லாவே கோபப்பட்டுடுவான், இவர் அநியாயம் பண்றாரு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, பிரச்சனைகள் வந்துடும். அதனால திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, செவிலில்லை, இதற்கும் நபி அவர்கள் முறையை காட்டி தந்திருக்கிறாங்க. அந்த முறைப்படி நாம் நம்முடைய வாழ்வுகளை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. இங்கே வீட்டிருக்கக்கூடிய இந்த 3 மனவாளர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. திருமணத்திற்கு பின்னால அவர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம், செழிப்பு, மகிழ்ச்சி இன்பத்தை ஏற்படுத்தி வைப்பானாக. நல்ல பாலியான குழந்தைய பாக்கியங்களை கொடுப்பானாக. இந்த 3 குடும்பங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் ஒற்றுமையையும் அன்பையும் பாசத்தையும் ஏற்படுத்தி வைப்பானாக. அவர்களுக்கு மத்தியில் உள்ள எல்லா குறைகளையும் மறைத்து நிறைவுடையவர்களாக வாழ்வதற்குரிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி வைப்பானாக. ரத்திய ரஹ்மானி நம் அனைவர்களுடைய முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜென்னத்தை தந்திரவாயாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் ரஹ்மத்துக்கு யா ரஹ்மர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
For more lectures visit slhub.com.